வார்த்தையில் உண்மை உள்ளவரே, எங்கே ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். வாக்குரைத்த தேவகுமாரனே, எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நான் கர்த்தன் நான் மாறாதவர் என்று சொன்னேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சபையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, விசுவாச கண்களால் உம்மை காண்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாய் அதர்சனமான தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொல்லுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். மண்ணன்று எங்களை நினைவு கூறுகிறேன். ஆனாலும் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தடி இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் சொன்னவரே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்கள் மேல எப்போதும் இருக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. உட்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பகுமை உண்டாகட்டும். தேவனுடைய வசனத்துக்குள்ளே அல்லது கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் எழுதின லட்சிய நூல். கம் வித் மீ பிளீஸ். மார்க் எழுதின லட்சிய நூல் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து முடிவு வரை நாம் வாசி கேட்போம். 35வது வசனத்திலிருந்து முடிவு வரை நாம் வாசி கேட்போம்.
அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியவை திணித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
சரி, தம்முடைய ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து இந்த வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். கலிலேய கடல், இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே படகிலே பிரயாணம் செய்த அந்த கலிலேய கடல் இன்றைக்கு வருகிறது. சோ இந்த கடலிலே இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன் சீஷர்களோடு பயணம் சென்றிருக்கிறார். சோ ஆண்டவர் இயேசு இந்த 35வது வசனத்திலே சாயங்காலத்திலே அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, அக்கறைக்கு போவோம், வாருங்கள். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு அக்கறைக்கு போவோம், வாருங்கள். சோ சீசுகளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து ஜனங்களை அனுப்பிவிட்டு படவிலே தன் சீசுகளோடு அவர் பிரயாணம் போனார். ஆனால் 37வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலத்த சுழல் காற்று திடீரென உண்டானது நிமித்தம் பெரிய ஒரு பதட்டமான பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். படகு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கிறோம். சீசர்கள் பயந்தார்கள், அலறினார்கள், ஐயோ என்று கூவினார்கள். சரி, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு கதை இல்ல, இது ஆண்டவர் இயேசு நாட்களிலே நடந்த உண்மை சம்பவம் என்பதை நாம் அறிவோமே. சோ இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாரு, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி படகில ஏறியாச்சு. ஆண்டவர் களைப்பு நிமித்தமோ என்னவோ பின்னணியத்தில் தலையணை வைத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பலத்த காற்று அடித்தது நிமித்தம் அலைகள் கொந்தளித்து படகு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சீசர்கள் பயந்தார். இப்ப உயிருக்கு ஆபத்து, மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அந்த நிலைமை வந்தபோதுதான் அப்போஸ்தலர்கள் பயந்திருக்கிறார். சரி, இங்க ஒரு காரியத்தை நாம கவனிக்கணும். இயேசு என்ன சொல்லி அவர்களை அழைத்தாரு? படகில ஏறுகிறதுக்கு முன்பே அல்லது பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஆண்டவர் அப்போஸ்தலரை பார்த்து அல்லது சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சோ மறுகரைக்கு போவோம் வாருங்கள் சொல்லித்தான், பிரயாணத்தை தொடங்கும் முதலே இதை சொல்லித்தான் அவர்களை அழைத்தாரு. ஆனால் பிரயாணம் ஆரம்பமான போதும் பலத்த சுழக்காற்று வீசினபடியால் நிலைமை மாறின போது அப்போஸ்தலர்கள் பயந்தார்கள். இயேசு எதிராக இருந்தார். சோ இங்கு நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் சொல்றது நன்றாக கவனிங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைத்த அந்த வார்த்தையை சீசர்கள் விசுவாசித்திருந்தால், இருந்திருப்பார்களாக இருந்தால், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கவே மாட்டார். இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம். அப்ப சொன்னவர் இயேசு சொல்லியிருக்கிறார் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. ஆகவே இயேசு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லபடியால படகு அமிழ்ந்து போகிற நிலைமை வந்தாலும், காற்று பலமாக இருந்தாலும், கடல் கொந்தளித்தாலும், இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ன? அக்கறைக்கு போவோம். இந்த வார்த்தையை அப்போஸ்தலர்கள் சரியாக நிதானித்து அல்லது சீடர்கள் சரியாக உணர்ந்து அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்திருப்பார்களாக இருந்தால் இந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் கருத்துல கொள்ள இல்லை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்க இல்லை. ஆகவே அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே மேலிட்டபடியால் மடிந்து போகிற நிலைமை வந்துட்டேன்னு சொல்லி பயந்து அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டிருக்கார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மிக நெருக்கடியான நம்பிக்கையில் வந்திருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றாக கவனிங்கள், இயேசு சொன்னாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி. சொன்ன ஆண்டவர் எப்படியாவது மறுகரைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்கின்ற அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் அப்போஸ்தலர்களுக்குள்ள எல்லாம் போயிடுது. இப்ப என்ன கவனிங்க, நம்மையும் ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றுதான் அழைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் நம்மை மறுகரைக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். சோ இடையிலே நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிக்க என்ன? நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என கருமானவர்களே, தேவ வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலே விசுவாசத்தை நாம் வளர்த்து கொண்டு கட்டுக்கொள்ள வேண்டும். 3.5 ஆண்டுகள் தன்னுடைய பகிரங்க ஊழியத்திலே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் விசுவாச பயிற்சி கொடுத்தார். அவர்கள் விசுவாச நரம்புகளை பலப்படுத்த அவர் பல காரியங்களை செய்தார். ஆனாலும் அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தில் மிகவும் பலவீனமாகவே இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை அவர்கள் நம்பி இருந்தால் இப்படியெல்லாம் அவர்கள் பயந்து அவர்கள் அலறி இருக்க மாட்டார்கள். என கரிமானவர்களே, அதே போல நம்மையும் ஆண்டவர் அக்கறைக்கு போக அழைத்திருக்கிறார். இக்கறைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு, அழியாத பேரின்ப ராஜ்யத்துக்கு போவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்திருக்கிறார், இந்த உலகத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழியாத பேரின்ப ராஜ்யத்தை, பரலோக பேரின்ப ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ படித்தவர்களுக்கு, பெரிய பணக்காரர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லையே. ஆகவேதான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த பூமியிலே வாழும் நாட்கள் வரைக்கும் என்னத்தையெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிடணும், என்னத்தை அனுபவிக்க முடியுமோ அதையெல்லாம் அனுபவித்திடணும். செல்வம் இருக்குது, அறிவு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வயது இருக்குது, வசதி இருக்குது. ஆகவே இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிடணும். ஏனென்றால் இந்த பூமியில இருக்கிறதா வாழ்வு. அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு பரலோகத்தை குறித்த குறித்த விசுவாசம் இல்லை. ஆனால் நமக்கோ மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்தியமான வாழ்வு உண்டும், மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிற பரலோக ராஜ்யத்திலே நமக்கு வாழ்வு உண்டு என்பதையும் நாம் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறபடியால் பரலோகத்து தேவன் நாம் துதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். ஆகவே கரிமானவர்களே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு நம்மையும் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாத. இந்த பழைய ஏற்பாட்டிலே அங்கு ஒரு காரியத்தை நம்ம நிழலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக தேவன் அழைத்த போது என்ன சொன்னார் தெரியுமோ, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற காரண தேசத்துக்கு நான் கூட்டி சேர்ப்பேன், அங்கு கொண்டு போய் நான் உங்களை சேர்க்கப் போகிறேன் என்று சொல்லித்தான் தன்னுடைய பிரதிநிதியாகிய மோசே மூலமாக எகிப்து ஜனங்களை, எகிப்தில் இருந்த தன்னுடைய ஜனங்களை அழைத்தார். என்ன, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கானானுக்கு நான் உங்களை கூட்டிச் சேர்ப்பேன். நீங்கள் இருக்கிற இந்த தேசத்தை பார்க்கலும், இன்றைக்கு நீங்க வாழுகிற இந்த அடிமை தனத்திலும் பார்க்கலும், சுதந்திரமாக ஆசீர்வாதமாக வளமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று தேவனாலேயே சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போன்னு சொல்லித்தான் தேவன் தன் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்கினார். சோ இங்கு நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் சொல்லி தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை அழைத்த போதும் தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். கானானுக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு மோசே மூலமாக சொல்லியிருந்தும் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கல. ஆகவேதான் நாம் வாசிக்கிறபடி வனாந்தரத்தில் பல தடவைகள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியக்காலுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து கலகம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம். தேவனே தன் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். முரட்டாட்டம் உள்ள ஜாதி தேவ ஜனங்கள் தான், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காலுக்கு விரோதமாக அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள். காரணம் அவவிசுவாசம். என கருமானவர்களே, முரட்டாட்டம் அவவிசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சோ ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசாதியப்படியால் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். என கருமானவர்களே, இதை போலத்தான் நமக்கும் நாம் ரொம்ப கபடமாக இருக்கணும். நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறது சத்தியம், ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது உண்மை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னது உண்மை. அடிமைத்தனத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்தில் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த நம்மை, இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்த நம்மை தன்னுடைய அன்பின் குமாரன் மூலமாக மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவனை நாம் மறந்துவிடவும் மறுதளிக்கவும் தேவனுக்கு விரோதமாக நாம் முரட்டாட்டம் பண்ணவும் நமக்கும் இடம் இருக்குது. ஆகவே நடந்த காரியங்கள், பழையற்பாட்டு சம்பவங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர்கள் சீசுகள் நடுக்கடலிலே அவர்கள் பயந்து அவர்கள் ஆண்டவரை போய் எழுப்பினதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அவவிசுவாசம். ஏனென்றால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கல. பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே ஆண்டவர் சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி அந்த வார்த்தை அவர்கள் நம்பியிருந்தார் இப்படி அவர்கள் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார்கள். சோ பாலுந்தேனும் ஓர் தேசத்துக்கு நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் சொல்லி தேவன் சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின ஜனங்கள் அவவிசுவாசத்தினாலே தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டப்படினார்கள். அதனால் என்ன நடந்தது என்பது நாம் அறிவோமே. கிட்டத்தட்ட 11 நாட்களுக்குள்ளே செல்ல வேண்டிய தேசத்தை, 11 நாட்களுக்குள்ளே நடந்து கானான் தேசத்தை அடைய வேண்டிய ஜனங்கள் 40 வருஷங்களாய் தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அவவிசுவாசத்தின் நிமித்தம் சோரம் போனார்கள் சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்று கொடுத்த 10 வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, நம்மையும் ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வான்னு சொல்லி அழை, உன்னையும் தனிப்பட்ட விதத்திலே உன்னையும் என்னையும் அக்கறைக்கு போவோம், பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். தன் ரத்தத்தை சிந்தி நம்மை வீட்டெடுத்திருக்கிறார். தன் உயிரையும் சிலுவையில கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்று எவரில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு மகா பெரியது, அது விலையேறப்பட்டது. அது விலை என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுடைய ரத்தம். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறார். தன் ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய அழைப்பை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஜாக்கிரதாக இருப்போம். எனக்கு அறிமானவர்களே, இடைப்பட்ட இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்ப நாம் பரம காணான நோக்கி பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற பிரயாணிகள். சோ இதன் நடுவிலேதான் நமக்கு பலவித போராட்டம். அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரம கானானை அல்லது பரலோக ராஜ்யத்தை அடைகிறதுக்கு முதல்ல நமக்கு பலவிதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போனால், நாம் தேவன் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு பரீட்சைகளும் விசுவாசத்துக்கு சோதனைகளும் வருவது தவிர்க்க முடியாது. இதற்கு ஆதாரமாக நான் வாசிப்போம் 1 பேதுரு 1 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. 1 பேதுரு 1 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசி கேட்போம்.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
கொஞ்சம் பாருங்க, அழிந்து போகிற பொன் பாருங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிக மதிப்பு எதற்கு? பொண்ணுக்கு. இதைத்தான் அதிக விலை கொடுத்து வாங்கி அங்கு மிக மாட்டுகிறோம். தப்பில்லை, நான் சொல்ல வந்து. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமோ? அழிந்து போகிற பொன். இப்ப ஒரு வித்தியாசம், இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் அழிந்து போகும், ஆனா பரலோகத்திலும் பரம எருசலேமிலும் பொண்ணு இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நாம கடைசி பாகத்துக்கு வெளிப்படுத்த விசேஷத்தின் கடைசி 2 அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அங்கே அற்புதமான காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வேதத்தில் ஆதியாகமும் 2 அதிகாரத்திலும் பிசாசு இல்லை. அதே போல வெளிப்படுத்துற விசேஷம் வெளிப்படுத்த விசேஷத்தின் கடைசி 2 அதிகாரத்திலும் பிசாசு இல்லை. நல்ல விளையாடு. சோ அங்கே கடைசி 2 அதிகாரத்திலும் வாசிக்கும் பொழுது பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை நான் கண்டேன் என்று அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கிறார். அந்த நகரத்தை குறித்து அவன் விவரித்திருக்கிற காரியங்களை படிக்கும் பொழுது என் உள்ளம் உபகையால பொங்குறது. என்னங்க இதையெல்லாம் கதையா அல்லது கற்பனையா? இல்ல, இவைகள் சத்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீக்க தரிசன புத்தகம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதாவது இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்க நாம் அறிவோமே. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிற தீக்க தரிசனங்கள் நிறைவேறப்போகிற கடைசி காலத்துக்குள்ளே தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த தேசத்திலே வந்த பிற்பாடு, நாம் வரும்போது இருந்த நம்மைக்கும் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களையும் நான் சில நேரத்தில் யோசித்து ஆச்சரியப்படுகிறேன். ஆண்டவரே, நாட்கள் எவ்வளவாக குறுகிறது என்றும் காலம் எவ்வளவு சமீபித்திருக்கிறது என்பதையும் நினைத்து யோசிக்காமல் இருக்க முடியாது. எனக்கு அறிமானவர்களே, இதை குறித்தும் வேதம் என்று சொல்வது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் சொல்லியும் வேதம் நமக்கு சொல்றது. ஆவிக்குரிய விவேகிகளாக இருக்கிறவர்கள் இந்த காலத்தை அறிந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளையும் அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்தியே தீர்வார்கள் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து ஒதுங்க மாட்டார்கள், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து ஓடவும் மாட்டார்கள், யுத்தத்திலே முன்னுக்கு நிற்பார்கள். காயங்கள் ஏற்பட்டாலும் நெருக்கடிகள் வந்தாலும் யுத்தத்திலே அவர்கள் நிற்பார்கள். ஏனென்றால் தேவன் நம்ம வைத்த ஸ்தானாதிபதியாக நாம் இருக்கிறபடியால் சத்துருக்கு விரோதமான போராட்டத்திலே நாம் முன்னுக்கு நிற்கிறவர்களாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் நிற்க வேண்டியது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட. கர்த்தருடைய நாமத்திற்கு பயன்படுத்தும் எனக்கு அறிமுகங்களே வெளிப்படுத்தும் விசேஷம் ஒரு தீக்க தரிசன புத்தகம். கடைசி நாட்கள் நடக்க போற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கடைசி ரெண்டு அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பரம எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்போது இருக்கிற எருசலேம் டூப்ளிகேட் என்பதையும் நீங்க மனதில் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கிற எருசலேம் அது ஒரிஜினல் எருசலேம் அல்ல, அது டூப்ளிகேட். ஒரிஜினல் எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. சோ நாம் அந்த நகரத்தில் தான் வாசம் பண்ண போகிறோம். அதை குறித்தும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் அழிந்து போகிற பொன் என்று வேதம் சொல்றது. அப்படியானால் உலகத்திலே நாம் வைத்திருக்கிற மதிப்பு மிக்க அனைத்து பொன்களும் அழிந்து போகும். ஒரு நாள் வரும்போதெல்லாம் அழிந்து போகும். மட்டுமல்ல இங்க இருக்கிற இந்த பொன்னெல்லாம் பரலோகத்துக்கு வராது பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அங்கே நாம வெளிப்படுத்தும் விஷயத்தில் ரெண்டு அதிகாரத்துக்குள்ள போகும் பொழுது பரமேரிசனம் குறித்து சொல்லப்படும் பொழுது அதன் வீதிகளை குறித்து சொல்லப்படுது. அட 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 பரமேரிசனமில் வீதிகள் கூட இருக்குதா? ஆ, உண்மைதான். ஆச்சரியம் தான், ஆனால் உண்மை. ஆனால் அதுல இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் தெரியுமோ, பரமேரிசனமிக்க வீதி எல்லாம் சுத்த பொன் என்று சொல்லப்படும். அச்சா அட்டா டூப்ளிகேட் பொன் அல்ல, அது சுத்த பொன். வீதி ரோட்டு பரம எருசலேமில் இருக்கிற வீதிகள் கூட சுத்த பொன் என்று சொல்லப்படும். எனக்கு அறிமுகங்களே இப்படிப்பட்ட அழியாத தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒன்றை யோசித்து பாரு, இப்படிப்பட்ட பரம சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீயும் நானும் என்ன செய்தோம்? ஒன்றுமில்லை. ஆனா தேவனிடத்தில் நமக்கு கிடைத்த கிருபை பாருங்க, ஆண்டவுடைய கண்கள் நமக்கு கிடைத்த தயவு பாருங்க. நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ரட்சித்துக் கொண்டார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுவது தேவனுடைய சித்தம், ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது இல்லையே. அப்படியானால் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம்? ஒரு சில ஒரு தடவைக்கு பல தடவைகள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்களே, ஆனாலும் இன்னும் மனம் திரும்பவில்லையே. அவர்கள் பரம தேவனை விசுவாசிக்கவில்லை. ஆனா உனக்கும் எனக்குமோ அந்த பரம சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமோ, அவரை விசுவாசிக்கிற கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது இயேசுவை தேவனுடைய குமாரனாக கண்டு விசுவாசிக்கிற அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டபடியால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எவராலும் அழிக்கவே முடியாது. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு. சாதாரண மனுஷர்கள் தான் நாம், சாதாரண மனுஷர்கள் தான் நாம். ஆனால் நம்முடைய பெயர்கள் மகிமை உள்ள தேவனால் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு சபையிலே நம்மத்திலே மகிமை கனவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எனக்கு அனுமானவர்களே, நகரத்தின் வீதியெல்லாம் சுத்த பொன்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் அழிந்து போகும் என்று வேத சொல்றது. இப்ப படிங்க, 1:7. பேதர் 1,
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
அழிந்து போகிற பொன் என்ன செய்யுமோ அக்னியினால சோதிக்கப்படுமா?
அதை
பாருங்க, என்னத்தை சோதிக்க போறாங்க? பொண்ணு என்னத்தை சோதிக்க போறாங்க? அது என்ன சொல்ற, 24 கரெக்டா? அது 24 கரெக்டானா என்பதை சோதிக்கிறது அந்த அக்னி தான் பாரு. அப்ப பொண்ணானது சோதிக்கப்பட எங்க போற வேண்டி இருக்குது? நெருப்புக்குள்ள போற வேண்டி இருக்குது, அக்னிக்குள்ள போற வேண்டி இருக்குது. சோ அக்னி தான் நிரூபிக்குது, நெருப்பு தான் நிரூபிக்குது அது எப்படிப்பட்ட பொண்ணு சொல்லி. அது மாத்திரம் இல்ல, இந்த அக்னி தான், இந்த நெருப்பு தான் அந்த பொண்ணிலும் இருக்கிற கழிம்புகளை நீக்குது. பாருங்க, இப்ப பொன் சொல்லுது நெருப்பு கிடந்து, ஐயையோ என்ன இந்த நெருப்பு கிட போடாத, தூக்கி எடுங்க வழியில, எனக்கு நோகுது, எனக்கு சுடுகுது, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன வழியில தூக்கி எடுங்க என்று சொல்லி சொல்லி, ஒருவேளை பொண்ணை வழியில தூக்கி எடுத்துட்டா அதுல இருக்கிற களிம்புகள் நீங்காது, அதன் பெருமதி நல்லதாக இருக்காது. ஆகவே அந்த பொன் என்ன செய்யப்படுறது, அக்னிக்குள்ள போடப்படுகிறது, அது உருக்கப்படுகிறது, அது சுடப்படுகிறது, அது சுடப்படுகிறது, அப்பொழுதுதான் அதன் கழிம்புகள் நீங்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சோ இதை சொல்லிட்டு அப்போஸ்தலர் பேதர் என்ன சொல்றாரு சொல்றாரு பாருங்க, படிங்க.
அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாக,
பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம், கவனிங்க, என்ன கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவங்க அவவிசுவாசிகள் எதை வெளியேறப்பட்டதாக கருதுறாங்க, பொன். நான் இத்தாலியிலிருந்து ஊழியர் சேர நாட்களிலே ஒரு சபோரி ரசிக்கப்பட்டார். அவருடைய பின்னணி சொல்ல போனா ஆச்சரியமா இருக்கு. அவ எனக்கு சொன்னா, பாஸ்டர் நான் 100 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன. இன்னைக்கு பவுன சேர்க்கிறதுல அது மாத்திரம் இல்லை, நான் கேள்விப்படுறேன் பவுன சீட்டெல்லாம் போடுறாங்களாமே, இது எல்லாம் ஆச்சரியமா இருக்கு நமக்கு. சரி, அது எப்படியோ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கோல்டு பொண்ணு தான் வெளியேறப்பட்டது, அதைத்தான் அவங்க தேடுறாங்க. உழைச்சு 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 கடினமாக இரவும் பகலும் உழைச்சு 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 கோல்டு பொண்ணை சேர்க்கிறாங்க பாருங்க. எனக்கு அதெல்லாம் பாவமோ நல்லது கிட்ட அதை நான் சொல்ல வர, நடக்கிற காரியத்தை சொல்ல வர, கஷ்டப்பட்டு மனுஷன் வேலை செய்த பொருளை பொண்ணை சேர்க்கிறான் பாருங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்ல தெரியுமோ, அதை விட, நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு சேர்த்தா சொல்றேன், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம். அட அட அட, இந்த உலகத்துல இருக்கிற 24 கரட் பொன்னிலும் பார்க்க, கோல்டிலும் பார்க்க, அம்மா ஐயா உனக்குள்ள ஆண்டவர் இயேசு ஆரம்பித்திருக்கிற விசுவாசம் விலையேறப்பட்டது. கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஏன் தெரியுமோ, இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் கொண்டு நாம் பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. நமக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பித்திருக்கிற அந்த விசுவாசத்தை வைத்துதான் நாம் எங்க போறோம் தெரியுமோ, பரலோகத்துக்கு போறோம். அதை இயேசு நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறார், அவர் நமக்குள்ளே ஆரம்பித்திருக்கிறார். அப்பதான் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு, பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல இருக்கிறாரு. இப்ப நாம எங்க போறோம், அவர் இருக்கிற இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், அக்கறைக்கு போய்கொண்டிருக்கிறோம். என்னத்துல போய்கொண்டிருக்கிறோம், எந்த வாகனத்திலும் இல்ல, எந்த எட்டிலும் இல்ல, விசுவாசத்துல போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. விசுவாசத்துல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், வாழ்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்றது எவ்வளவு உண்மை பாருங்க. இந்த விசுவாசத்துலதான் நாம் இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நாம் அந்த இடத்துக்கு போறோம், இப்ப அவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், இயேசுவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். என்னத்துல போய்கொண்டிருக்கிறோம், விசுவாசத்துல போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படணுமா, சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். தம்பி தங்கச்சி அண்ணமாரு அக்காமாரு கேளுங்க, கேளுங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். அம்மா நான் சொல்றதை கேளு, இன்றைக்கு நான் சொல்றதை நீ கேட்காவிட்டா நாளைக்கு உண்ட வாழ்க்கை படகளை அடிக்க போற அலைகளில் அமர்ந்து போகக்கூடிய ஆபத்து ஏற்படும். ஆகவே நான் உனக்கு தீர்க்கதாசமாக திட்டமாக சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக நமக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். வேதம் சொல்றது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையானவங்களே, நான் சொல்றது கேளுங்க, அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அதிக அவசியம் பாருங்க. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளோட விசுவாசமும், ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளோட விசுவாசமும் சோதிக்கப்படும். ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் விசுவாச பரீட்சை உண்டு உண்டு உண்டு. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, அது என்ன பரிச்சயமா? அது என்ன பரிச்சை? விசுவாச பரிச்சை. அவர்களுடைய விசுவாசத்துக்கும் பல பரீட்சைகள் வந்தது பாருங்க. இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் இல்லையா பவுல், அவர் சொல்றாரு நாங்கள் விசுவாசம் என்ன பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, அதாவது விசுவாசத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. ஆகவே நான் சத்தியத்தின்படி சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்துக்கும் சோதனைகள் உண்டு, சோதனை உண்டு. இந்த சோதனையில தான் நாம நிலைத்து நிற்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக சொல்றது. எனக்கு அறிமானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசத்துக்கு சோதனை உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஒவ்வொருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆனா நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ என்ன போல பிரச்சனை வேறு யாருக்கு இருக்கு, என்ன போல நெருக்கடி வேறு ஒருத்தருக்கும் இல்லை அப்படி என்று நாம நினைச்சுக்கிறோம். இப்படியான நினைவுகள், இப்படியான உணர்வுகள் நம்முடைய நமக்குள்ள அவவிசுவாசத்தை அதிகரிக்கும் பாருங்க. எப்பொழுதும் நாம பாசிட்டிவாக திங்க் பண்ண பார்க்கணும். நான் சொல்றதை கேளுங்க, சொல்றது கேளுங்க. நிலைமைகள் பாதகமாக இருக்கலாம், நிலைமைகள் பாதகமாக இருக்கலாம், ஆனா நம்முடைய விசுவாசமோ நிலைமைகளை சார்ந்து அல்ல. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் பாதகமாக இருக்கலாம். நான் சத்தியத்தின்படி பேசுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக பேசுகிறேன், நன்றாக கவனிங்க. நிலைமைகள் பாதகமாக இருக்கலாம், நமக்கு சுற்றி நடக்கிற காரியங்களும் பாதகமாக இருக்கலாம், ஆனால் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை நாம கட்டிக்கொள்றதில்லை, வளர்க்கறதில்லை. ஆண்டவுடைய வசனத்தின் மேல், கர்த்தருடைய வார்த்தை மேல் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்க்கணும். ஆகவே உண்மையாக தேவனை தேடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உறுதியாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளும், தங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசித்து வாசித்து தங்கள் விசுவாசத்தை அவர்கள் பெருகிக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லையோ நாம் இடைநடுவிலே நம்முடைய ஓட்டத்தை முடித்து விட்டாலும் ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்தை நாம் சென்றடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமா கர்த்தராக இயேசுவை நோக்கி அவரை சென்றடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இடையில ஏற்படுகிற சோதனைகளை நாம் ஜெயித்து நாம் தேவராட்சியத்திலே ஆண்டவர் இயேசுவை சென்றடை. இதைத்தானே வெளிப்படுத்தி விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா, ஜெயம் கொள்கிறோம் நிவனோ ஜெயம். ஏழு சபைகளுக்கும் இயேசு இந்த வார்த்தையை பாவிக்கிறாரு. யார் அவர்கள்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். யார் அவர்கள்? நம்மை போல ஆவிக்குரியவர்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்ல, ஜெயம் கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாமும் தேவோட ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. நம்ம விசுவாசத்துக்கு சோதனைகள் உண்டு, இடையினர்களை நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு இடம் உண்டு. ஆகவே தேவோட பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்விலே விசுவாசத்துக்கு வருகிற சோதனைகளை நாம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை அழகாக பாவிக்கிறார் இந்த விசுவாசத்தை குறித்து. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயு 19:19.
இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்.
பாருங்க, திரும்ப படிங்க, 1 தீமோத்தேயு 19:19.
இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு,
இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு
விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
இங்க ஃபெய்த், விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் கவனிங்க, விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கை கடலில் செல்லுகிற ஒரு கப்பலை போல. இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல போற கவனிங்க, சபை என்கின்றது கடலில் போகிற ஒரு கப்பலை போலதான். கடலில் சில நேரம் தென்றல் வீசும், சில நேரம் புயல் அடிக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கை கப்பலும், நம்முடைய விசுவாச கப்பலும், ஹலோ நான் சொல்றத கபடி கபடி, அதே போல நம்முடைய விசுவாச கப்பலும் விசுவாச வாழ்க்கையும் கடலில் செல்லுகிற ஒரு கப்பலை போலதான். எப்பையும் தென்றல் வீசிக்கொண்டிருக்காது, எப்பையும் புயல் அடிக்காது. புயலும் வரும், தென்றலும் வீசும், அதான் கபடிங்க. ஆனால் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும் பாருங்க. இப்ப என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறேன். கவனிங்க, நம்முடைய விசுவாச கப்பலுக்கு, இங்க விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது இல்லையா, நான் சொன்ன கவனிங்க, நம்ம விசுவாச கப்பலுக்கு கேப்டனாக, நம்ம விசுவாச கப்பலுக்கு மாலுமியாக இயேசு கிறிஸ்து இருப்பாராய்க்கு இருந்தா, நான் சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க, எந்த புயல் அடித்தாலும், எந்த பலத்த காற்று அடித்தாலும், எந்த சுழல் காற்று அடித்தாலும், அல்லது யூரக்கழிதன் மோதினாலும், என்ன காற்று வீசினாலும், இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாச கப்பலுக்கு கப்டினாக மாலுமியாக இருப்பாரா இருந்தால் நாம் அக்கறை போய் சேர்ந்தே ஆவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம்ம கப்பலை, நம்முடைய வாழ்க்கை படகை இயக்கிறது யாரு? ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கை படகை அல்லது விசுவாச கப்பலை இயக்கிறது யார்? நாமவே நம்முடைய கப்பலை இயக்கிக் கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் இயேசு நம்முடைய விசுவாச கப்பலை இயக்கிறாரா? நமக்கு நாம் மாலுமியாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் அல்லது விசுவாச கப்பலுக்கு மாலுமியாக இருக்கிறாரா? இதை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவட பிள்ளைகளாகி நாம் சில நேரத்தில் ஒரு உணர்வற்றவர்கள் போல இருந்திடக்கூடாது, அல்லது உணர்வற்றவர்கள் போல பிஹேவ் பண்ணக்கூடாது. இயேசு சொல்வாரு, சத்தியத்தை அறிவிக்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாச கப்பலுக்கு மாலுமியாக கப்டனாக இருப்பாராக இருந்தால், அல்லது நம்முடைய வாழ்க்கை படகில இயேசு கிறிஸ்து மாலுமியாக இருப்பாராக இருந்தால், அது போய் சேர வேண்டிய இடத்துல நிச்சயமாக போய் சேர்ந்தையா? ஆகவே உன் விசுவாச கப்பலுக்கு அல்லது எந்த விசுவாச கப்பலிலே இயேசு கிறிஸ்து மாலுமியாக இருக்கட்டும். நானே என் வாழ்க்கையை செலுத்தாமல், ஹலோ, நானே என் வாழ்க்கையை செலுத்தாமல், ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொண்டு தன்னுடைய ஆவினால் என்னை நடத்த என்னை நான் அர்ப்பணிக்கணும். இதை குறித்துதான் ரோமர் 8:14 நினைக்கிறேன், அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்படியானால் கொஞ்சம் நிதானிங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவ ஆவினால நடத்தப்படாமல் இருக்கிறது கிடம்ப இருக்கு இல்லையா? ஹலோ, நான் சொன்ன கொஞ்சம் யோசி, கொஞ்சம் சிந்தியப்பா, கொஞ்சம் கொஞ்சம் உணர்வடியும். எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவ ஆவினால நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, இடம் இருக்கு இல்லையா? ஆகவே நம்ம மனசாட்சி நமக்கு சாட்சி, தேவனும் நமக்கு சாட்சி, நாம் நம்மை நடத்துகிறோமா அல்லது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? நம்முடைய சுய விருப்பங்களின்படி நாம் வாழுகிறோமா அல்லது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி வாழ்றோமா? நமக்கென்று ஒரு கொள்கை அமைத்துக் கொண்டு நாம் வாழுகிறோமா அல்லது தேவ விருப்பங்களுக்கு இசைந்து தேவ சித்தத்துக்கு விட்டுக் கொடுத்து நாம் வாழுகிறோமா? நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்றபடி அவ்வப்போது நாம் வளைந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது தேவ ஆவியனுடைய வளத்தின்படி நாம் வாழுகிறோமா? சோ தேவ ஆவியனுடைய வளத்தின்படி நாம் வாழுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி இல்லையா? நம்முடைய நடத்தை அதற்கு சாட்சி அல்லவா? நம்முடைய வார்த்தை அதற்கு சாட்சி அல்லவா? இப்படி நான் சொல்லும் பொழுது நாம் மற்றவர்களை நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்மை நாம் நிதானித்தோம் ஆனால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் 1 Corinthians 11 ஒவ்வொரு தடவையும் நான் திருப்பிந்து கொடுக்கும் பொழுது வாசிக்கிறது வழக்கம் இல்லையே. மற்றவர்களை இங்கு நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம். அவை எவரையும் நாம் மற்றவர்கள், நான் சொல்லுகிறேன், டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் எனிபடி. யார் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்தது? எவரும் எவரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒருவன் விழுந்தாலும் விழுந்தாலும் கர்த்தர் அவனுக்கு உத்தரவாது. அவை ஒருவரும் ஒருவரும் நியாயம் தீர்க்காம இருப்போம். தேவ வசனத்துக்கு வளைந்து கொடுப்போம். நமக்கு தெரிந்தபடியெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு அதிகம் கதைக்க கூடாது. சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்து அறிந்து நாம் பேச வாழ நாம் கற்றுக்கொள்ளும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை படகை நாம் இயக்குகிறோமா அல்லது தேவன் இயக்குகிறாரா? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மாலுமியாக இருக்கிறாரா அல்லது நாம உட்கார்ந்து ஸ்டேரிங்க திருப்பிக் கொண்டிருக்கிறோமா? இங்க இந்த சம்மர் காலத்துல பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த சம்மர் இந்த ரிவர் வழிய கடல் வழியெல்லாம் ஓடுவாங்க பாருங்க, என்ன போட்டுகள் ஓடுவாங்க பாருங்க, தங்களுக்கு விருப்பம் இடத்துக்கு செலுத்துவாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கை படக நாமே இயக்கிக் கொண்டிருக்க கூடாது, தேவ கரத்துல நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ண நடத்த நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பமாக இருந்தால் ஆண்டவர் இயேசு இருக்க இடத்துல நாம் போய் சேர, அக்கறைக்கு போய் சேர தேவன் நமக்கு கருமை தருவார். சோ இதுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? படகுல இருக்கிறார். ஹலோ, இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? சேச்சில் இருக்கிறோம், சரிதானே? இப்ப நம்ம மைண்டும் வேற எங்கேயும் மெய்யா இருந்தா நல்லது. ஸ்தோத்திரம். இயேசு எங்க இருக்கிறாரு? படகுல இருக்கிறார். ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து படகுல இருந்தாலும் பலத்த சுழல் காற்று அடித்திருக்கு. இயேசு கிறிஸ்து படகுல இருந்திருந்தாலும் படகு அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமை வந்திருக்குது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்தா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? இயேசு கிறிஸ்து என்ற வாழ்க்கையில என்ற வாழ்க்கை படகுல இருந்தா இவ்வளவு வேதனைகளுடைய வாழ்வில் இருக்குமா? இதுக்குதான் நான் முதல் சொன்னேன், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதான பல சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வரும். ஆனா நாம போய் சோதனைகளை தேடக்கூடாது. நிதானிச்சு கொள்ளுங்க, நாம போய் என்ன வலையில சிக்கிற சிலந்தி போல நாம போய் சோதனைகள் விழுந்து கொள்றதும், நாம போய் பாவத்துல விழுந்து கொள்ளும், நாம தேவ வழிகளை விட்டு சிஸ்டம் போல வந்து கொண்டு நான் சோதிக்கப்படணும் சொல்லக்கூடாது. அப்படி அது நம்ம நாம ஏமாத்துறதால். ஆனால் கர்த்தரை விசுவாசித்து சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சோதனை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் சோதனையிலே போனாலும் அந்த சோதனை இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூட ஒரு வழியை தேவன் உண்டாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வாக்குப்படுகிறது. ஆகவே நான் கூட சொல்லுவேன், என்ன விசுவாசத்துக்கு என்ன சோதனை வந்தாலும், வாழ்க்கையில என்ன வேதனை வந்தாலும், நம்முடைய வாழ்க்கை படகை இயக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் என்று நாம் உறுதியாக விசுவாசிக்க முடியும். உறுதியாக மற்றவர்களுக்கு நாம் சொல்லவும் முடியும். நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன அறிக்கை ரூபத்திலே ஏன் நாம் தயங்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன இயக்கிறார்? ஆவியாக தேவன் எனக்குள்ள வாசமாக இருந்து என்னை நடத்துகிறபடியால் எல்லா சோதனைகளிலும் இருந்து எனக்கு ஜெயந்தர இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஜெயிக்க அவர் பலம் தருவார் என்று அவரை நாம் உறுதியாக விசுவாசிக்கலாமே. ஆகவே நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வாழ்க்கை படகின் மாலுமியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வாரத்துக்கு இடம் உண்டு, சோதனைகள் வாரத்துக்கு இடம் உண்டு. இயேசு படகுல தான் இருந்தாரு, ஆனா பலத்த சுழற்காற்று அடிந்திருக்குது, படம் அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமை வந்திருக்குது. ஆகவே எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள் வந்தாலும், பல வேதனைகள் வந்தாலும், பல நெருக்கடிகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்ம விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு அந்த விசுவாசத்திலே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் அந்த கிருபை பலத்தை நமக்கு தருவாரார். அத படிங்க, 37-ஆம் வசனத்திலிருந்து படிங்க.
அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
திரும்ப தொடர்ந்து வாசிங்க.
கப்பலின் விண்ணணியத்தில் அவர் தலையணிய வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரியாதே, அமுதலாயிரு என்றார்.
சரிங்க, இப்ப பலத்த காற்று அடித்த போது சீசைகள் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க என்பதை கொஞ்சம் கவலை. காற்று அடிக்கிறது உண்மைதான், கடல் கொந்தளிக்கிறது உண்மைதான், சூழ்நிலை கஷ்டமாக இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த நேரத்தில் நாம எப்படி பிஹேவ் பண்றோம் தட்டு செய்யும்போது ஆவிக்குரியவர் எப்பயும் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். இங்க காற்று அடிக்குது பாருங்க, கடல் கொந்தளிக்குது பாருங்க, இப்ப சீசைகள் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. ஓடி போய் பயந்து என்ன சொல்றார்கள்? இயேசுவை போய் எழுப்பி, ஆண்டவரே, நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நீ நல்லா தூங்குறீ. எனக்கு அடுத்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? கடல் கொந்தடிக்குது, என்ன தண்ணி, கடல் தண்ணி எல்லாம் படகுக்குள்ள விழுகுது வந்து. ஆனா இயேசுவோ நிம்மதியாக தூங்குற. இவங்க சாக போறோம்னு பயத்தினால அலறாங்க. ஆனா இயேசுவோ அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அயர்ந்து தூங்குறார் பாரு. சில பேருக்கு பஞ்சமத்தேல படுத்தாலும் தூக்கம் வருதில்லை, சிலருக்கு எல்லாம் சரியாக இருந்தாலும் நல்ல தூக்கம் வருதில்லை. எத்தனை பேருக்கு இரவுல தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் தெரியுமா? ஆனா இங்க இயேசுவை பார்த்தா கடல் கொந்தளிக்குது, படகு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை, அவங்க சாக போறோம். ஆனா இவரும் தலையணியை வச்சு நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் பாரு. அடுத்த நாள் கழுத்து வெட்டப்பட போகுது. அப்போஸ்தலனாகிய பேதுரு ரெண்டு போச்சவர்கள் முடிச்சு பார்த்துட்டே இருக்க, அவன் தூங்காம நிக்கிறான். ஆனா இவனும் ரெண்டு போச்சவர்கள் காவல் அடிக்க சிறைச்சாலை இருந்து நல்லா அயந்து தூங்குற பாரு. அட அட என்ன தூங்க பாரு. தேவதும் போய் தட்டி கூப்பிட்டு பார்த்தீர்கள், தட்டி. யோ, சில பேருக்கு கூப்பிட எழும்ப மாட்டான், படுத்தா அப்பா இத்தனை கொண்ட என்னதான் சத்தம் போட்டாலும். சில பேர் யோ எழும்புப்பாண்டு தட்டிதான் எழும்பாடு. பேதுருவ தேவதும் போய் தட்டி எழுப்ப, எழுப்புப்பா எழுப்பு, கட்சியை கட்டு, பாதரட்சியை போடு. அப்படி அடுத்த நாள் அவருக்கு கழுத்து வெட்ட போற சூழ்நிலை இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் கொலை செய்யப்பட்டு போச்சா எவனாவது தூங்குவான முதல் நாள் இரவு? ஆனா இவனை பார்த்துங்க தூருக்கு. இயேசு நன்றாக தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப அப்போஸ்தலருக்கு போய் அவரை எழுப்பி என்ன கேட்க, நாங்கள் மரித்து போகிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோம். என்ன கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு பன்னெண்டு பேர் உண்மை பின்பற்றி இப்ப நடுக்கடல சாக போறோம், நீர் கவலையிட்டவர்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறீரே. மத்தையும் நினைச்சிருப்பார், ஆயத்துறையில செல்வந்தராக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி அதை இப்ப சாக போற, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம், அதை இப்போ நடுக்கடல சாக போற, உமக்கு கவலை இல்லையா? சில நேரத்தில் நல்ல விசுவாசிகள் தான், சில நேரத்தில் நல்ல தேவ பிள்ளைகள் தான். வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, சில நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம் இல்லையா, ஆண்டவரே நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன் உமக்கு கவலை இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் உமக்கு கண் இல்லையா, நான் அழுகிறேன் நீ கேட்கறது இல்லையா, அப்படியெல்லாம் செபிக்கிறவர்கள் உண்டு. அதான் தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்விலே ஒன்று சம்பவிக்க போறது. God knows everything. God is in control. இவர்கள் வந்து இயேசு எழுப்பார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லை. ஆகவே ஒருவேளை உன் மனதிலே நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே நான் இப்படி வேதனைப்படுகிறேன் உமக்கு கவலை இல்லையா, நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் நீ காணாதவன் போறேன் அப்படியெல்லாம் கேட்காதே. நம்ம கவலைகள் நம்ம துக்கங்கள் நாம போகிற வழி எல்லாவற்றையும் அவர் அறிவன். யோபு அப்படியெல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், இவ்வளவு இவ்வளவு இழப்புகள் இறப்புகளை சந்திச்சு அவன் ஆண்டவரை பார்த்து நான் இப்படி கஷ்டப்படுறேன் உமக்கு கண் இல்லையா காதில் என்று அவன் செபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நெருக்கடிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் தேவன் அதிர்ந்தெல்லாம் நம்ம இப்படியாக்க வல்லவராயிருக்க நாம் விசுவாசிக்கொள்ளாங்க. அந்த நேரங்களில் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாம் கவனமாக, நம்முடைய விசுவாச கப்பல் சேதமாகி இராதபடி அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு மனசாட்சி அவசியம், நல் மனசாட்சி. விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாச கப்பலை சேதமடையாமல் காத்துக்கொள்ள கவனிங்க, நல் மனசாட்சி நமக்கு அவசியம், அவசியம், அவசியம். அது வசனத்தை தொடர்ந்து படிக்கிறேன்.
அவர் எழுந்து காற்றி அதட்டி கடலை பார்த்து இரியாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
சரி, இப்ப என்ன பாருங்க, அடுத்த காரியம் என்ன, காற்றும் கடலும் இறைந்த போது நடந்தது என்ன, இயேசு போய் அவர்கள் எழுப்பினார்கள். அப்ப இயேசு என்ன செஞ்சாரு, எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னாரு,
இறையாதே அமைதலா.
காத்துக்கும் கடலுக்கும் காதிருந்தோ தெரியுது. இறையாது அமைதலான்னு சொன்ன உடனே என்ன உண்டாயிருந்த அமைதி உண்டாயிரு. இதை மத்தையில பாத்தீங்களா இருந்த மத்த 8 அதிகாரம் 26
அதற்கு அவர், அற்ப விசுவாதிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல்
உண்டாயிருந்தது. இங்க சொல்லப்படுது உடனே கவனிங்க, அந்த சம்பவம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே அமைதல் உண்டாயிற்று. எனக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் பொதுவாக கடலில புயல் காற்று அடித்தால் சொல்ற கவனிங்க, பொதுவாக கடலிலே சுழல் காற்று அடித்தால் கடல் அமைதியாக சுமார் 3 வேணுமா? ஆனா இங்க பைபிள் சொல்லுது இறையாவது அமைதலான்னு சொன்ன உடனே, உடனே கேன் இமேஜின் தட், காத்துக்கும் கடலுக்கும் காதிருந்தும் தெரியும். சொல்லுது உலகத்திலே மிக வல்லமையான 2 சக்தியெல்லாம் உண்டு, காற்று மற்றது கடல்தான். இன்றைக்கு இருக்கிற இந்த என்ன நீக்குளிய வெப்பொடிசுக்கெல்லாம் கூட காற்று கடலும் பயப்படாது. சோ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதி நவீன ஆயுதங்களுக்கு கூட இல்லாத வல்லமை நம்ம ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையாது அமைதலான்னு சொன்னாரு, உடனே காட்டும் கடலும் என்னதான் அமர்ந்தது. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. இறையாதே அமைதலான்னு சொல்லி காட்டையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார் இயேசு. இதை நாம விசுவாசிக்கிறோம் தானே இல்லையா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், காட்டையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தின இயேசுவுக்கு நம்முடைய வாழ்விலே அடிக்கிற காற்றுகள் புயல்கள் கொந்தளிப்புகளை அடக்கி அமைதிப்படுத்த அவரால முடியாதா என்ன? அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் நம்பு, ஐயா நான் சொல்றதை கொஞ்சம் யோசி. இயற்கைகளையே கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்விலே இருக்கிற பிரச்சனைகளை அதட்டி அமைதியையும் சமாதானத்தையும் தர அவரால முடியாது. இங்குதான் நம்முடைய விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ளணும், இங்கதான் நம்ம விசுவாசத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். சத்துரு ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பிடுங்குவதற்கு, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மோடு போராடி கொண்டிருக்க என்பதை நாம் மிக கவனமாக கவனிக்கணும் பாருங்க. சோ இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, புயல் அடித்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. வாக்கு அடிக்கடி நான் என்ன செய்வது தெரியுமா? வாக்குத்தங்களை எடுத்து ஜெபம் பண்ணுவேன். என் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாக்குத்தங்களை எடுத்து நான் ஜெபிக்கிறது ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் எல்லாம் எனக்கும் உனக்கும் தானே. கிறிஸ்து இயேசுக்குள்ள வாக்குத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென்றும் வேதம் சொல்லி இருக்க, நமக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாக்குத்தங்களை எடுத்து ஜெபிக்கிறது எவ்வளவு வல்லமானது தெரியுமா? சோர்வுகள் எல்லாம் அகன்று போகும். நிலைமைகளிலே மாற்ற நம்முடைய விசுவாச நரம்புகளை முறுக்கி வாக்குத்தங்களை உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்க 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 அந்த விசுவாச ஜெபம் நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைத்து உடைத்து நமக்கு ஜெயத்தை வெளிச்சத்தை தர தேவன் வல்லவராக இருக்கிறாரு. அதை விட்டு நெருக்கடிகளை பார்த்து சோதனைகளை பார்த்து விசுவாசத்துல சோர்ந்து போய் துவண்டு போய் பூலைக்குள்ள படுத்து கிடக்கிறதால நாம் ஜெயிக்க போறது இல்லை. எனக்கு அருமானவர்களே, விசுவாசம் என்பது கடல் அலைகளை மிதித்து நடக்கிறது ஒழிய விசுவாசம் என்றது கடலுக்குள் ஒருபோதும் அமிழ்ந்து போகாது. பேதருக்கு அவவிசுவாசம் வந்த போது அமிழ்ந்து போனான், ஆனா விசுவாசம் இருந்த போது கடல் அலைகளை மிதித்து நடந்தான் பாத்தீங்களா? அது போல விசுவாசம் ஒருபோதும் பிரச்சனைகளுக்குள்ள அமிழ்ந்து போகாது, விசுவாசம் ஒருபோதும் நெருக்கடிகளுக்குள்ளே அமிழ்ந்து போகாது. விசுவாசம் எப்பொழுதும் கடல் அலைகளை நெருக்கடிகளை பிரச்சனைகளை மிதித்து ஜெயித்து நடக்கும். ஆகவேதான் வேதம் சொல்றது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படு. இறையாதே அமைதலாயிரு, ரெண்டே வார்த்தை, காற்றும் கடலும் உடனே கீழ்ப்படிந்தது பார், உடனே அமைதல் உண்டாயிற்று. இயற்கைகளை கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசு இன்றைக்கு நம்மத்திலே உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிற்று. அவர் உயிரோடு இருக்கும்படியா நாம் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு இதைத்தான் இலங்கையிலும் பேசுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டான். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு வாக்குத்தத்தைகளும் வார்த்தைகளும் நமக்கு இருக்க, நம்ம விசுவாசத்தை நாம் மூறுகிக் கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு எப்படியாவது நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க. நான் சொல்றதை கேளுங்கம்மா, உன்னுடைய ஓட்டத்தை நீதான் ஓடி முடிக்கும். உனக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தை நீ தான் ஓடி முடிக்கணும். Somebody can help you. மற்றவர்கள் ஒருபோலே உனக்கு உதவி செய்யலாம், உதவி செய்யலாம், ஒருபோலே ஜெபிக்கலாம், ஒருபோலே ஆலோசனை சொல்லலாம், ஒருபோலே ஆறுதல் சொல்லலாம். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க விசுவாச ஓட்டத்தை நீ தான் ஓடி முடிக்கணும், நீ தான் ஓடி செய்யணும். ஆகவே உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஓட்டத்தை முடித்து ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கு நான் போய் சேர்த்துருப்பார். அங்குதான் அழுகை இல்லை, அங்குதான் சோதனை இல்லை. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரியதென்று குறித்து வாசிக்கிறோம். விசுவாசமும் நம்பிக்கையும் இங்கேதான் நமக்கு தேவை. பரலோகத்தில் தேவை அன்பு ஒன்றுதான். ஆகவேதான் அன்பு பெரியதென்று சொல்லப்பட்டது. எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, காற்றே கடலை பார்த்து இறையாதே அமைதியில் இருந்தார், உடனே அமைதியில் உண்டாயிரு. நம்முடைய வாழ்விலே அடிக்கிற அனைத்து புயல்களையும் அதட்டி அமைதிப்படுத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முகிலோடு இருக்கிறார். தன்னுடைய லாபத்துக்கும் பயமுண்டார். தொடர்ந்து வாசிக்கு வாசி முடியுங்க.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
எப்படி இருக்கு இதை குறித்து நான் யோசிச்சேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும், இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை குறித்தும் அவருடைய ஆளுகை குறித்தும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கல. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து காட்டையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கி அற்புதம் நடந்த போது இவர்களுக்கு ஆச்சரியம். இது ஒரு காரியம் என்ன தெரியுமோ, காட்டும் கடலும் இறைந்த போதும் பயந்தார்கள், இப்ப காட்டும் கடலும் அமர்ந்த போதும் பயந்தார்கள். முதல் இருந்தது இயற்கை பார்த்து பயந்தார்கள், பின்பு வந்த பயம் ஆண்டவர் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து பயந்தார்கள். இது என்ன பயம் தெரியுமோ, இவர் யாரோ, அட அட, காட்டும் கடலும் கீழ்ப்படுகிறதா இருந்தால் இவர் யாரோ, இவருடைய வல்லமை எப்படிப்பட்டதோ. இப்ப இவங்க யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, சில பேர் நாம இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய வல்லமை குறித்த சரியான ஒரு ஃபிகர் நமக்குள்ள இல்லை இல்லையா? அப்படி இருக்குமாக இருந்தா நாம இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டோம், எடுத்ததுக்கெல்லாம் பயந்து தொந்து அழுதுட்டு இருக்க மாட்டோம். உண்மையில நடந்திருக்க முடியுது என்ன தெரியுமோ, நான் சொல்றேன் கேளுங்க, அப்போஸ்தலர்கள் இயேசு செய்த அதே காரியத்தை அப்போஸ்தலர்கள் செஞ்சிருக்கணும் அல்லது சீடர்கள் செய்து கொள்ளும். இயேசு என்ன செய்தாரு, காற்றும் கடலும் இறைந்த போது இறையாது அமைதான்னு சொல்லி அமைதான். இவங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமோ, அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி இயேசு சொல்லிட்டார் இல்லையா, இயேசு நம்மோடு இருக்கிறார் இல்லையா. அவங்க விசுவாசத்தில் என்ன செஞ்சிருக்கணும், எழும்பி ஒருத்தனாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காற்றும் கடலும் இறையாது அமைதான்னு சொல்லி இருந்தா. ஹலோ, நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் விசுவாசத்தையும் அவங்கள் பயன்படுத்தி இருந்தால் இப்படி பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காற்றும் கடலும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். எதை செய்ய வேண்டி இருந்ததோ அதைத்தான் அவங்க செய்யலை, எதை செய்யக்கூடாது இருந்ததோ அதைத்தான் செஞ்சாங்க. பயப்படாமல் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதான்னு சொல்லியிருந்தா அது அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். ஆனா அதை அவங்க செய்யலை, ஆனா மாறாக பயந்தாங்க. அவ எதை செய்ய வேண்டி இருந்ததோ அதை செய்யல, எதை செய்யக்கூடாது இருந்தோ அதை செஞ்சாங்க. பாருங்க, எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, இவர்கள் எழும்பி இயேசுவின் நாமத்திலே இறையாது அமைதியா என்று சொல்லியிருந்தால் கத்தரா இயேசுவின் நாமத்திலே காற்றும் கடலும் அவங்களுக்கு கீழ்படுத்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கேன், காற்றையும் கடலையும் பார்த்து பயந்துட்டார். எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாம பயந்து ஒடுங்கிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. கத்தராகி இயேசுவின் நாமத்திலே நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த. வேதம் சொல்லுது யாக்கோபில, தேவனுக்கு கீழ்ப்படுத்தீர்கள் பிசாசுக்கு எதிர்த்தினீர்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். சில பேருக்கு கனவுல பிசாசு வந்தெல்லாம் விரட்டுறான், பயங்கரமான கனவு, ஏதோ பிடிக்கிறது போல அபத்துறது போல இப்படி பல பல பேருடைய பல கனவுகளை நான் கேட்டிருக்கேன். அப்படியெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. கனவிலேயோ நிஜத்திலேயோ பிசாசு உங்களை மிரட்ட வேண்டிய அல்லது விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் உலகத்துல இருக்கணும் பார்க்க நமக்குள்ள இருக்கணும் பெரியவரப்பா. இந்த விசுவாசம் எனக்குள்ள கிரிய செய்யுமா வெக்கப்பட் பண்ணுமாக்க இருந்தா எந்த ஆவிகளும் என்ன என்ன செய்ய முடியும்? இந்த விசுவாசத்துலதானே பிசாசுகள் நமக்கு ஓடுது. பாருங்க, என் நாமத்துல பிசாசுகளை திறத்துங்கள், ஓட்டுங்கள். கஷ்டப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். உலகத்துல இருக்கிறவனு பார்க்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளிலும் பார்க்க எனக்குள்ள இருக்க பெரியவர். அந்த விசுவாசம் தானே பிசாசுகளை ஓட்டுது. பாருங்க, அந்தகார வல்லமைகள் அலறி அடிச்சு ஓடுது. பாருங்க பாருங்க, இலங்கைக்கு இந்த கூட்டங்கள் வந்து பாருங்க, எத்தனை ஆவிகள் ஓடுது, எத்தனை பிசாசுகள் ஓடுதுன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது பிசாசு நமக்கு கீழ்படுகிறது. பாருங்க, கீழ்படிந்துதான் ஆகணும். ஏன்னா நமக்குள்ள இருக்க பெரியவர். நம்ம விசுவாசத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில். எதை செய்ய வேண்டி இருந்ததோ அதைத்தான் அவங்க செய்யல. இறையாது அமைதலான்னு அவங்க சொல்லி இருந்தா இயேசுவின் நாமத்தில் இயற்கை அவங்க கீழ்படுத்திருக்கும். ஆனால் அவர்களோ பயந்து பண்ணபடியால் இயேசுவை கொழுப்புறாங்க. ஆண்டவரே படிஞ்சு போற உங்களுக்கு கவலை இல்லை. இப்ப காட்டும் கடலும் கீழ்படிஞ்ச உடனே மொழிசுரா மொழிசுரா உடனே. அங்க உள்ள இருந்த அதிகமானவர்கள் மீனவர்கள் இல்லையா? அதே கலிலேயா கடல மீன் பிடிச்ச பலர் அங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், கடல் அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. கடல்ல காத்தடிச்சா எவ்வளவு நேரம் செல்லும் அமைதலாறதுக்கெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப உடனே அமைதா பேதருக்கு ஆச்சரியத்தான கண்கள் எல்லாம் பெரியுது. அவன் சகோதரர் அங்கே அவரும் எனக்கு அறிமானவர்களே, இப்ப என்னடா தெரியுமோ, இப்ப இவங்க இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே, இவர் யாரோ. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்து அவருடைய வல்லமை குறித்த சரியான பிகர் அவங்களுக்கு இருக்கல. அந்த விசுவாசம் அந்த அந்த வெளிப்பாடும் அவங்களுக்குள்ள இருந்திருந்தா காற்றே கடலையும் இயேசுவின் நாமத்தில் அகட்டியிருப்பார். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசுவை நாம தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு நமக்குள்ள விஸ்தாரமாக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு விடுதலை. பாருங்க, அந்த அளவுக்கு தான் நமக்கு வெளிச்சம். பாருங்க, அப்ப எனக்குள்ள அல்லது உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து மத்தே 28 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தெரியுமல்லோ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும், இந்த வார்த்தை வேறு ஒருவராவது உலகத்தில் சொன்னதாக நான் சரித்திரத்தை கேள்விப்பட்டதே இல்லை. பல சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள், பல எம்பரர், பல சக்கரவர்த்திகள், பல என்ன சாம்ராஜ்யங்கள் எழும்பினது உண்மைதான். ஆனா ஒருவராக சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு மத வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு, எல்லாம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்டவர் நமக்குள்ளே எல்லா பாய் நமக்குள்ளே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உள்ள ஆண்டவர் இயேசு ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறாரப்பா. இப்ப நாம் அசுத்த ஆவிகளை பார்த்து பயப்பட்டால் எப்படி அசுத்தாவை நமக்கு கீழ்படுகிறது? பிசாசுகளை பார்த்து ஓடினா எப்படி பிசாசு நமக்கு ஓடுறது? நெருக்கடிகளை பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்தால் எப்படி நமக்கு விடுதலை? கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நாம் துவண்டு போய் மூளைக்குள்ள போய் படுத்திருந்தால் எப்படி நமக்கு விடுதலை? இங்கேதான் நம்ம விசுவாச நரம்புகளை நாம முறுக்க வேண்டும். இங்கேதான் நம்முடைய விசுவாசத்தை நாம பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைக்கணும். ஜெபித்து ஜெபித்து விசுவாசத்துல நமக்கு இவருக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் தடைகளை உடைச்சு நாம முன்னேறணுமே, நாம ஜெயத்தை எடுக்கணுமே, நாம போக வேண்டிய இடத்தை போய் சேரணுமே. அது மட்டும் இல்ல, நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் வேணுமே. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள், உன்னாலும் என்னாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் செய்யவும் செய்து முடிக்கவும் எனக்கும் உனக்கும் இந்த விசுவாச அடிப்படையாக அவசியமாக தேவைப்படுகிறது. இதைத்தான் பிசாசு உடைக்க முயற்சி செய்கிறான். அஸ்திவாரத்தை தகர்க்கிறதுக்கு பிசாசு முயற்சி செய்கிறான். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக்கி 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 நம்மளை முடவைகளை போல ஆக்கிவிட்டா. பாருங்க, அடுத்து பரமேஸ்வரன் ஆகிவிட்டா பாருங்க. ஆக அருமான தேவட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறாரு, நம்மளோட வாழ்க்கைப்படத்துல தான் இருக்கிறாரு. காத்து அடிக்குதா? இயேசு படகுல இருந்தார், ஆகவே சுழற்காற்று அடிக்காவிட்டது அடிக்குதா? ஆனா படகு அமிழ்ந்து போகாது பாருங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கைப்படகுல இருந்தார், நமக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. அது மட்டுமில்ல, நான் போய் சேரும்படி இடத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும். ஏன் தெரியுமோ, இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. சொன்னவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் உயிருள்ளவர். எனக்குள்ள என்ன அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவே நீர் எனக்குள்ளே, நான் உமக்குள்ளே. கர்த்தருக்கு முன்னால நான் சொல்றேன், அடிக்கடி நான் ஜெபத்தில் சொன்ன ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே, நான் உமக்குள்ளே. ஆகவே அவருடைய நாமத்தில எல்லாவற்றை தாண்டவும், அவருடைய நாமத்தில எல்லாவற்றை சகிக்கவும், அவருடைய நாமத்தில எல்லாத்தையும் ஜெயிக்கவும் நமக்கு பலம் உண்டு. உலகத்தில் இருக்கணும் பார்க்க, நமக்குள்ள இருக்கணும் பலம் பெரியவர் என்பதை நீ அறிவாயோ. இந்த விசுவாசம் உனக்கு உண்டோ? இந்த விசுவாசம் தான் நீ ஜெயிக்கிற ஜெயம். உன் பிரச்சனைகளை ஜெயித்து, உனக்குள்ள உனக்கு முன்பாக இருக்க சத்துருவ தடைகளை உடைச்சு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்க தேவ காரியங்களை செய்து முடித்து, அக்கறைக்கு போய் சேருவதற்கு தேவையான அவசியமான விசுவாசத்தை காத்துக்கொள். இயேசு கூட தான் இருந்தாரு, ஆனால் அப்போஸ்தலர்களோ பயந்து, நாங்கள் மடிந்து போகிறோம், இயேசுவே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அதட்டினார். எதாருமான தேவ ஜனமே, ஆகவேதான் இவர் யாரோ, இன்றைக்கும் அநேகருக்கு இயேசு என்றா யாருன்னு தெரியாது. ஆவனா இலங்கையில இருக்கிற நம்மளுக்கு இயேசுவை யாருன்னு தெரியாத நம்மளுக்கு இயேசு யாரு, அதை நாம சொல்ல இதுதான் நற்செய்தி. ஹூ இஸ் ஜீசஸ், இயேசு யாரு, அந்த நற்செய்தி அவங்களுக்கு சொல்லணும். காலாகாலமாய் விக்கிரங்களை கும்பிட்டு பரம்பரை பரம்பரை சந்ததி சந்ததியாக மடிந்து போறார்களே, இவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து, அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் பாதையை காட்டி கொடுக்கிறது நம்ம கடமை இல்லவா? இது நம்ம எல்லாருமே விழுந்த கடமை என்று வேதம் நமக்கு சொல்றது இல்லையா? ஆகவே இதற்காக ஜெபம் பண்ணுங்க, இதற்காக உதவி செய்யுங்க. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்க சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றுவாராக. நான் திரும்ப சொல்ற, சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை கட்டுறதில்லை, ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை கட்டணும். வாக்கு தத்தங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, சொல்ற கேளுங்க, உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க, தேவ வசனங்களை பிடிச்சு கொள்ளுங்க. நான் அப்படித்தான் ஜெபிக்கிறேன், ஆகவே இப்ப உங்களுக்கு நான் அப்படி சொல்லி தருவேன். நிலைமைக்கு ஏற்றபடி வாக்கு தத்தங்களை எடுத்துக்கோ, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்தங்களை எடுத்துக்கோ. பிரயோகி வாக்கு தத்தங்களை விசுவாசி, அதை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணு. விசுவாசத்துல மன்றாடி ஆண்டவர் தடைகளை உடைப்பார், கத்தர் காரியங்களை நடப்பிப்பார், அதை உன்ன கண்ணால நீ காண்பாய். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது, உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் அழிக்காது. நாம் கத்தோட பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை அவர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா என்ன? ஆகவே அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருப்போம். நீதியின் பாதையிலே வெற்றி உண்டு, சத்தியத்தின்படி வாழ்வோம், இயேசுவுக்கு சாட்சியா ஜீவிப்போம், பரிசுத்தாவோட வடத்திலுக்கு விட்டுக் கொடுப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடணும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த இயேசு இன்றைக்கும் முன்னோடு இருக்கிறாரு. அவரை தூக்கிப்படுத்திடாம அவருடைய வல்லத்திலோடு பரமராட்சியம் அல்லது பரமக்காரா போய் செல்வோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டார். ஜெபம் பண்ணுமா? சால்வோர் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லோரும் விரும்பி நாம் கர்த்தரை நோக்கி தான் பார்ப்போம்.